ಸದಕ ರಸೂಲುಲ್ಲಾಹಿ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை இருந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பை, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையில் குரானின்படி பெருமானாரினுடைய வழியின்படி அமல் செய்கிற பாக்கியங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் முன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை இனி பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இஸ்லாத்தின் மீது பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தின் அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரண நேரத்தில் இபாதத்துகளை முழுமைப்படுத்தியவர்களாக, எந்த கடன் பாக்கியும் இல்லாத நிலையில், உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுவன வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குர்ஆனை வாரம் வாரம் நாங்கள் விரும்பி கேட்டோமோ, அதை புரிந்து கொண்டோமோ, அதன்படி அமல் செய்தோமோ, அந்த குர்ஆனை எங்களுடைய கபரிலே ஒரு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல அருவாகுகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை கருப்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இது போன்ற மஜ்லிஸுகள் உலகத்தில் எங்கெல்லாம் நடக்கிறதோ, உன்னை பற்றியும் உன்னுடைய நபியை பற்றியும் இஸ்லாத்தினுடைய உயர்ந்த பண்புகளை பற்றியும் எங்கெல்லாம் எடுத்து பேசப்படுகிறதோ, அந்த மஜ்லிஸுகளை, ஜாமியாத்துகளை, மதாரிசுகளை யா அல்லாஹ், உன் தனிப்பெரும் கிருபையினால் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் சொல்லப்படுகிற சஹாபாக்களுடைய, தாபீன்களுடைய, தபா தாபீன்களுடைய அவருடைய கருத்துக்களை நாங்கள் அமல் செய்கிற பாக்கியத்தை தருவதோடு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய தரஜாக்களை உயர்த்துவாயாக. யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் அடிப்படையில் பயணிக்கிற அந்த நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், அசத்தியத்தை அசத்தியம் என விளங்கி அதை விட்டு வெகு தூரம் போகிற அந்த மக்களில் யா அல்லாஹ், எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எதை சொல்லுகிறோமோ, எதை கேட்கிறோமோ, அதை புரிந்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற, சரி செய்து கொள்ளுகிற அந்த நல்ல மனோநிலையும் நல்ல மக்களாகவும் யா அல்லாஹ், கியாமத்து நாள் வரை நாங்கள் வாழ்நாளிலே இருக்கிற வரை நல்ல மக்களோடு சேர்ந்து அந்த பண்புகளை எங்களதாக்கி கொள்ளக்கூடிய நல்ல மக்களில் யா அல்லாஹ், எங்களை சேர்த்தல் புரிவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் இந்த சூறாவை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த சூறாவை படிப்பித்துக் கொடுங்கள், அதனுடைய பொருளை சொல்லிக் கொடுங்கள், அதனுடைய அர்த்தங்களை விளங்க வையுங்கள், அதன்படி நடக்க வையுங்கள் என்றெல்லாம் எதை குறித்து பெருமானார் நமக்கு சொன்னார்களோ அந்த சூரத்து நூருடைய தொடர்புடையான விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே கடந்த வாரங்களிலே ஒரு மூமின் இன்றைக்கு நாம் வாழுகிற 2018 முழுக்க முழுக்க இன்ஃபர்மேஷன் எரா என்று சொல்லுகிற செய்திகளையே நம்பி வாழுகிற இந்த காலத்தில் ஒரு மூமின் எப்படி நடைபோட வேண்டும், அவனுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும், அவன் தன்னை எப்படி வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்தான செய்திகளை அல்லாஹு தாலா இந்த மேலே படித்த ஆயத்துகளிலே அல்லாஹு சொல்லி கொண்டு வந்தான். அதிலே கடைசியாக அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளான அன்னை ஆயிஷாவின் மீது இட்டுக்கட்டிய மனிதர்களை குறித்து கோபப்பட்டதையும், அதிலிருந்து அல்லாஹ் அவர்கள் விலகி கொண்டு சொன்னதையும் குறித்தெல்லாம் அல்லாஹு தாலா கடந்த ஆயத்திலே பேசினான். அபூபக்கர் ரதி அல்லாஹு தாலா அன்ஹு என்று சொல்லுகிற போது கடந்த வாரத்திலே அவர்களை குறித்தான ஒரு செய்தியை சொல்லி இந்த செய்தி அபூபக்கர் ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களின் மீது இட்டுக்கட்டாக சொல்லப்பட்ட செய்திகள். அதனால் அதிகமான செய்திகள் அபூபக்கர் ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களை குறித்து வருகிற போது அதை கவனமாக கையாள வேண்டும் என்கிற ஒரு தகவலை இங்கே சொன்னேன். அப்போ ஒரு நண்பர் ஃபோன் அடித்து கேட்டிருந்தார், அப்படி வேறு ஏதாவது அபூபக்கர் அவர்கள் செய்திகளை அவர்களை பற்றி உண்டான செய்திகள் இருக்கிறதா என்ற ஒரு செய்தியை கேட்டிருந்தார்கள். ரொம்ப அதிகமாக மக்களுடைய புழக்க பாஷையிலே அல்லது பயானிலே அதிகமாக புழங்கப்படுகிற ஒரு செய்தி ஹதீஸுகளில் ஹதீஸ் என்று சொல்லி அது ரிவாஜ் என்று சொல்லுகிற பழக்கத்தில் இருக்கிற ஒரு தகவல். அந்த ஹதீஸில் வருது, அந்த செய்தியில் குன்து அன வ அபூபக்கர் ஃபில் ஜாஹிலியா கஃபர்சானி ருஹுப ருஹானின், நானும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜாஹிலியத்திலே ரெட்டை குதிரை வீரர்களை போன்று இருந்தோம். ரெண்டு பேரும் ஒன்றா பயணிச்சுட்டு இருந்தோம். அஹ்லாக்கி குணரீதியாகவும் மற்ற மக்களோடு உள்ள பழக்கங்களிலும் எங்களுடைய பண்பாடுகள் ஒரே போன்று இருந்தது. எங்களுக்கு இடையிலே போட்டி இருந்தது. ஆனால் நான் நுபுவத்தின் பக்கம் நான் முன்னேறிவிட்டேன். அவர் என்னை பின்பற்றுகிறார், எனக்கு பின்னாலே என்னுடைய தோழராக அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார். எங்களுடைய ரெண்டு பேருக்கும் இடையிலே நடந்த போட்டியிலே நான் ஜெயித்து விட்டேன், அவர் என்னை பின்பற்றுகிறார். வலவு சாபகனி இலைஹாலத்தபாத்துஹு, அவர் நுபுவத்துக்கு எனக்கு முந்தி இருந்தார் என்று சொன்னால் நான் அபூபக்கரை பின்பற்றி எடுப்பேன் என்று அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து உயர்வாக சொல்லுவதை போன்று ஒரு செய்தி பொதுவாக மக்களிடத்தில் ரவாஜ் பழக்கத்திலே உள்ளது. ஆனால் அந்த ஹதீஸை குறித்து எழுதுகிறார்கள், இந்த செய்தியை குறித்து, இது ஹதீஸே மௌது, அவர்களின் பெருமானார் அவர்கள் சொன்னதாக இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அதை இஸ்லாத்திலே நம்புவது ஹராம், அதை பயன்படுத்துவது அதன்படி அமல் செய்வது எல்லாமே ஹராம். ஏன் அப்படின்னு கேட்டால், மௌது என்று சொன்னால் பெருமானார் சொல்லாத ஒரு செய்தியை பெருமானார் சொன்னதாக அவர்களின் மீது சொல்லி சொல்லுவது அந்த ஹதீஸுகள் தான். லயீப் சஹீஹ் என்பதெல்லாம் தரஜால அறிவிப்பாளர்களை வைத்து கொஞ்சம் மேலும் கொஞ்சம் கீழும் தராதரத்தை அறிவதற்காக வேண்டி உள்ளது. அதனால ஒரு மனிதர் எப்படி சஹீஹை அமல் செய்கிறாரோ அது மாதிரி லயீஃபான ஹதீஸுகளை அமல் செய்வதற்கும் கூடும். என்ன கேட்டால், அது அறிவிப்பாளர்களில் ஒரு ஆள் முன்ன பின்ன இருப்பார், சொன்னது பெருமானார் நல்ல வழங்கணும். லைஃப்னா அது ஏதோ தொடத்தகாத தீண்டத்தகாத நஜாசத்துமா, அப்படிலாம் இல்லை. அது அறிவிப்பாளர்களினுடைய வரிசையில் எடுக்கலாமா, இந்த ஹதீஸை எடுத்து அமல் செய்வதற்கு இன்னொரு ஹதீஸ் இருக்கிற போது இது ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசங்கள் உண்டு என்று ஆய்வு செய்வதற்காக வேண்டி, அது ஆய்வாளர்களுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு தரஜா. எப்படி சஹீஹுக்கு இபாதத் செய்கிறோமோ அதே போன்று லைஃபான ஹதீஸுகளை இபாதத் செய்வது கூடும். சில நேரங்களிலே அதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய நிலையும் வரும். ஏன் அப்படின்னு கேட்டால், இது அறிவிப்பாளர்கள் இடையிலே உள்ள, இங்கிருந்து நமக்கு பெருமானார் வரை சொன்ன அந்த செய்தியாளர்கள் இடையிலே உள்ள ஏற்றத்தாழ்வுகள். ஒரு நேரத்திலே அவர் பொய் சொல்லியிருப்பார், ஒரு நேரத்திலே மறந்திருப்பார், ஒரு நேரத்திலே தீனுடைய விஷயத்திலே கொஞ்சம் ஹாஃபிலாக இருந்திருப்பார். இதெல்லாம் வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, இது லைஃப், ஆனால் சொன்னது என்னமோ பெருமானார். இந்த மௌது என்று சொல்லுகிற அந்த ஹதீசுகள் இருக்கிறது இட்டுக்கட்டப்பட்டவை. பெருமானார் சொல்லவே சொல்லாத செய்தியை பெருமானார் சொன்னார்கள் என்று அவர்களின் மீது சொல்லுகிற இந்த செய்தியை ஒரு முஸ்லீம் நம்புவதும் கூடாது, பரப்புவதும் கூடாது, அதன்படி அமல் செய்வதும் கூடாது. ஆனால் அது போன்ற ஹதீசுகள் இமாம் அலி ரதியல்லாஹு தாலான்ஹு அவர்கள் வாயிலாகவும் இது போன்ற சஹாபாக்கள் வாயிலாகவும் அவர்களை பெருமைப்படுத்துவதாக சில நேரங்களிலே சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவற்றை அவ்வளதையும் தொகுத்து தனியாக எடுத்து விட்டார்கள். இதெல்லாம் மௌது, ரொம்ப ஈஸியாக இன்றைக்கு அது சம்பந்தமான புத்தகங்களிலே மொத்தமாக அதை தொகுத்து தனியாக இதெல்லாம் மோது, இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று வடிகட்டப்பட்டு விட்டது. அதனால ஆனாலும் கூட சில செய்திகள் அப்படியே மக்களுடைய கவனத்தில் யாராவது முதன்மைப்படுத்துவதற்காக அல்லது அஃதலியத் அவருடைய உயர்வை குறித்து பேசுவதற்காக சொல்லப்பட்ட செய்திகள் சில நேரங்களிலே மனிதர்களுடைய அந்த ரவாஜ் பழக்க வழக்கங்களிலே இருக்கிறது. அதில் ஒன்று இது. ரெண்டாவது, இந்த அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அன்னைக்கு சொல்ல விட்ட ஒரு செய்தி, அதை சொல்லிட்டு இன்னைக்கு உள்ள இந்த ஆயத்துக்கு போயிடலாம். அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஹக்கின் மீது, சத்தியத்தின் மீது எவ்வளவு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக அல்லது சத்தியத்தின் மீது எவ்வளவு நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஹதீஸில் வருது, அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் ரோட்டில் நடந்துகிட்டே இருந்தாங்க மதீனாவில். மதீனாவில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னே யஹூதிகள் வந்துட்டாங்க. வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ஊர்ல தான் நபி வருவார், அவர் கடைசி நபியாக இருப்பார், அவருடைய குணங்கள்லாம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் வெயிட்டிங். வெயிட் பண்ணது மட்டுமல்ல, அங்க உள்ள யாராவது சண்டைக்கு வந்தா கூட சொல்லுவாங்க, இருங்க இருங்க ஒரு நாள் எங்களுக்கு ஒரு நபி வருவாரு, வி வில் ஃபைட் வித் ஹிம், அவரோடு சேர்ந்து நாங்கள் உங்களோடு போரிடுவோம், அதற்குரிய காலம் கணியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நுபுவத்தை அறிவிச்ச உடனே அவங்களுக்கு இடையில உள்ள என்ன இது, இவர் இதுல இருந்து வராரு, இந்த இவராக இருப்பாரா குறைசிகளுடைய என்று பெருமானாரின் மீது உள்ள தனிப்பட்ட கால் புணர்ச்சிகளே பெருமானாருடைய நுபுவத்தை அவங்க ஏற்கல. அதனால அந்த ஊர்ல வந்து பல நூறு வருஷமா இருந்ததுனால அவர்களுக்கென்று வீடுகள் உண்டு, அவர்களுக்கென்று மதாரிசுகள் உண்டு, அவர்களுக்கென்று கல்லூரிகள் உண்டு, எல்லாமே இருந்துச்சு. இதுல ஒரு பள்ளிக்கூடம், வேத பள்ளிக்கூடம், தௌராத்தினுடைய வேதத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேண்டி அவர்கள் ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சிருந்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல தினசரி தௌராத்தினுடைய வேதம் போதிக்கப்படும். அதுல ஆசிரியராக இருந்தவருடைய பேர் நுஹாஸ் என்று சொல்லப்படுகிற ஒருவர். ஒரு நாள் யதார்த்தமா அந்த வழிய அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவும் கடந்து போகிற போது சும்மா அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள போனாங்க. எங்க தௌராத்து யகூதிகளுக்காக வேண்டி நடத்தப்படுகிறதோ அந்த பள்ளிகளுக்கு அந்த பள்ளிக்குள்ள போனாங்க. அதனுடைய ஆசிரியர் அங்கு இருந்தார், நுஹாஸ் என்று சொல்லுகிற அவருடைய பெயர். அப்ப போயிட்டு அவருக்கும் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவும் அவர்களுக்கும் இடையில ஒரு சம்பாஷணை நடக்குது, ஒரு சின்ன ஒரு ஒரு சம்பாஷணை. அப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா பேசிட்டே இருக்கும்போது சொல்றாங்க, நீங்க அல்லாஹுவை பயந்துக்குங்க, நீங்க இந்த மதீனாவுக்கு எப்படி வந்தீங்க, இந்த மக்களிடத்துல என்ன சொல்லி சொன்னீங்க, உங்க வேதத்துல இந்த நபியை பத்தி எவ்வளவு டீட்டெயில்டா சொல்லியிருக்கு, அந்த அஹமது நபி இங்க தானே இருக்காங்க, நீங்க அவங்களை ஏத்தா என்ன, உங்களுடைய இஞ்சியிலையும் தௌராத்திரையும் நீங்களே மறக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பேசினார். பேசும்போது அவர் திரும்ப சில செய்திகளை சொல்றார். ஃபகால ஃபனுஹாஸ், அந்த ஃபனுஹாஸ் சொல்றாரு, வல்லாஹி யா அபூபக்கர் மா நபா இலல்லாஹி மின் ஃபக்ரின் வ இன்னஹு இலைனா லஃபகீர். இந்த வார்த்தையை அவர் சொல்றார், அபூபக்கரே நாங்கள் வந்து அல்லாஹுவினுடைய புனித குழந்தைகள், இன்னைக்கு அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கான், நாங்கள் புனித குழந்தைகள், எங்களுக்கு சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது, நாங்க எப்படி நடந்தாலும் நாங்கள் தான் அல்லாஹுக்கு பிரியமான அபுனா உல்லாஹி வஹிப்பா. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா யஹூதிகளை பற்றி சொல்ற போது ரெண்டு வார்த்தையை சொல்லியிருப்பான், அபுனா உல்லா, வி ஆர் சில்ட்ரன்ஸ் ஆஃப் அல்லாஹ், அண்ட் அஹிப்பா ஹிஸ் லவ்வர்ஸ். எங்களை மட்டும்தான் அல்லாஹுக்கு பிடிக்கும், வேற எந்த இனத்தையும் பிடிக்காது என்று அவங்களே அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து ஒரு அட்ரஸ் கொடுத்து அவங்கள அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ இப்படி பேச்சு வளர்ற போது அவர் சொன்னார், நாங்க வந்து செல்ல பிள்ளைகள் என்ன தெரியுமா சொல்லும், பொதுவா வீட்டில் விளையாடும் போது ஏதாவது ஒண்ணு அப்பா அடிச்சிட்டாருன்னா ரெண்டு குழந்தைகளுக்கு இடையில சண்டை வந்துச்சு, போ நான் வந்து அம்மாட்ட போய் சொல்றேன், நீ என்ன சொன்னாலும் அம்மா கேட்காது, என்ன என்னதான் அம்மாவுக்கு பிடிக்கும், நான் போய் சொன்னா கேட்கும் பாரு, இப்போ உன்னை போய் எப்படி மாட்டி விடுறேன் சொல்லுவான்ல. அதே மாதிரி சொன்னா அல்லாஹுவின் பக்கம் எங்களுக்கு தேவையில்லை, மா நபா இலல்லாஹி மின் ஃபக்ரின், அல்லாஹுவை எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது, வ இன்னஹு இலைனா லஃபகீர், அவன் தான் எங்கள் பக்கம் தேவையில்லை, ஏன்னா நாங்கள் தான் அவனுடைய பிள்ளைகள், எங்கள் மீது பாசமாக உள்ளவன், அவன் தான் எங்களை பார்க்கணும், அவன் தான் எங்கள்கிட்ட பேசணும், மா நதர் ரவு இலைஹி கமா யதர் ரவு இலைனா, அவன் எவ்வளவு பிரியமாக எங்களின் பக்கம் பார்க்கிறானோ அப்படி நாங்கள் அவனை பார்ப்பதில்லை. ஒரு குழந்தை ஒரு தாய் எவ்வளவு அட்டென்ஷனோட இருக்கும், குழந்தை எப்படி இருக்கும், அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடியாரும், அது அதுக்கு அது தெரியாது. அது மாதிரிதான் நாங்க அன்ஹு அக்னியா லௌகான கனியன் மஸ்தக்ரத மின்னா கமா யஸ்அமு ஸாஹிபுக்கும் யன்ஹாக்கும் அனி ரிபா வ யுஅதீனா. அப்ப அவர் சொல்றாரு, இன்ன அன்ஹு அக்னியா, நாங்கள் அவனை விட்டும் தேவையற்றவர்கள், அவன் எங்கள் பக்கம் தேவையுள்ளவன், அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்றான் எங்களுக்கு வந்து இஸ்தக்ரத மின்னா கமா யஸ்அமு ஸாஹிபுக்கும், உங்களுடைய தோழர் வட்டியை விட்டு உங்களை தடுத்தார், ஆனால் அல்லாஹ் எங்களை தடுக்கலன்னு சொன்னார். அந்த வேதத்தில் வட்டி தடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் முழுக்க முழுக்க இன்றைக்குள்ள இந்த கன்வென்ஷனல் பேங்கிங் சிஸ்டம், இன்றைக்குள்ள இந்த பேங்கிங் சிஸ்டம் பூராத்தையும் கொண்டு வந்ததே யகூதிகள் தான். இந்த வட்டி அப்படிங்கறத ஆரம்ப காலத்துல திணிச்சு இதை பெரிய ஒரு லெவல்ல ஆக்குனது அது ஜீவ்ஸினுடைய அது பிளட்டு, ஆனால் அது அவர்களுடைய மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருந்துமே அதை செய்தார்கள். அதை இவர் சொல்றாரு, உங்களுக்கு தான் ரிபா கூடாது வட்டி கூடாது, ஆனா எங்களுக்கு கூடும், நாங்க கொடுத்து வாங்கிட்டு தானே இருக்கோம், எங்களுக்கு தடுக்கப்படல எங்க மார்க்கத்துல. இப்படி பேசின உடனே கதீபா அபூபக்கர் உடனே டக்குன்னு கோவம் வந்துருச்சு, கோவம் வந்து என்னன்னா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஏகமனையா அடிச்சிட்ட. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அந்த உணர்ச்சிக்கும் அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி என்கிற அந்த பண்பில் அவர்கள் இருந்த நிலைப்பாடை எடுத்து சொல்லுகிற ஒரு அற்புதமான செய்தி இது. உடனே அடிச்சிட்டாங்க அவரை. அடிச்ச உடனே அவர் என்ன செய்யறாரு, பதில் ஒண்ணு சொல்ல நேரம் இங்க இருந்து கிளம்பி பெருமானார்ட்ட போயிட்டாரு. போய் சொல்றாரு, நாங்க சும்மா நாங்க பாட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தோம், உங்களால் ரோட்ல ஓனவர் அப்படி போய் இருக்கலாம், நேரம் உள்ள வந்து என்ற கேள்வியும் கேட்டு போட்டு என்ன இப்படி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. பின்னாடியே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவும் பள்ளிக்குள்ள போயாச்சு. போன உடனே இங்க ரெண்டு பேருக்கும் சம்பாஷணம் நடக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பாக்குறாரு. உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா யாரோ சொல்ல அவர் என்ன சொன்னார்னு கேளுங்க, எந்த விஷயத்துல அல்லாஹ்வினுடைய விஷயத்துல அவர் என்ன சொன்னார்னு கேளுங்க. இப்படி பேச்சு நடந்துகிட்டே இருக்கும் போது அங்கிருந்து வஹி இறங்குது. மேலிருந்து அல்லாஹ்புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வராங்க. அந்த வஹியில குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத் இறக்குறான், லக்கத் ஸமியா அல்லாஹு கவுலல் லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா. அல்லாஹு தஆலா அவர்கள் பேசிய சம்பாஷணையை கேட்டு விட்டான். நபியே உங்கள்ட்ட வந்து பஞ்சாயத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இவர் தான் தப்பு செஞ்சார் அவர் தப்பு செஞ்சார்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே இது அரிசி வரை இந்த செய்தி போயிடுச்சு. லக்கத் ஸமியா அல்லாஹு கவுலல் லதீன காலு, அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா, அல்லாஹ் எங்கள் பக்கம் தேவையுடையவன் அல்லது பொருளாதாரம் இல்லாதவன், அவன் எங்கள்ட்ட கடன் கேட்கறான், இஸ்தக்கரதா அப்படின்னா கடன் கேட்கறான், நீங்க அல்லாஹுக்கு கொடுங்கன்னு கேட்கறான் இல்லையா, நல்ல வழியில செலவு செய்யுங்கன்னு கேட்கறான். அதை அல்லாஹு ஃபகீர் என்றும் தங்களை அவர்கள் பணக்காரர்களாகவும் எவர்கள் சித்தரிக்கிறார்களோ யோசிக்கிறார்களோ அந்த செய்தி அல்லாஹ்க்கு அதுல சனக்துபு பிமா காலு, அவர்கள் சொன்னதை நான் ஒன்றும் விடாமல் அப்படியே பதிந்து வைப்பேன். அதுக்கு நாளைக்கு மறுமையில கேள்வி உண்டு. இது இந்த வசனம் இறங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லா கிதாபுகளையும் வேத வியாக்கியானிகள் எழுதுகிற போது இதற்கு காரணகர்த்தாவாக இருந்தது அபூபக்கர் அவர்களுக்கும் நுஹாசுக்கும் இடையிலே நடந்த அந்த சண்டைதான் காரணமாக இருந்தது. அதே வார்த்தையிலே அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே ஆயத்தை இறக்கினான். இது போன்று அல்லாஹுக்காக வேண்டி அவர்களுடைய கோபம் எல்லாம் மற்ற எதற்காக வேண்டியும் இருக்காது, அல்லாஹுக்காக வேண்டி கோபப்படுகிற ஒரு குணத்தை கொண்டவர்களாக அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸின் வாயிலாக இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு தெரிய முடிகிறது. அடுத்து கடந்த வாரத்திலே சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதுல சொல்ற போது யாரெல்லாம் அந்நிய பெண்ணின் மீது இட்டு கெட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவினுடைய லானத் கியாமத்து நாளையிலும் இந்த உலகத்திலும் உண்டு என்ற ஒரு ஹதீஸை குறித்த இந்த ஒரு ஆயத்தை குறித்து நாம் பார்த்தோம். பார்த்துட்டு அல்லாஹு தஆலா அதுல சொல்றான் முஃமினாத்தில் காஃபிலாத், மூமினான பெண்கள் காஃபிலான பெண்கள் என்ற ரெண்டு வார்த்தை சொல்றான். அது போன வாரம் அது குறித்தான தகவல்களை சொல்லுகிற போது நான் சில செய்திகளை இங்கே பதிவு செய்தேன். சில சகோதரர்கள் அது சம்பந்தமா திரும்ப போன் பண்ணி சந்தேகம் கேட்டாங்க, அதனால அதை விளக்கிட்டு தான் அடுத்ததுக்கு போகலாம் அப்படிங்கிறது. போன வாரம் நான் என்ன சொன்னேன் அதுக்கு அப்படின்னு கேட்டா, பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த செக்ஸ் எஜுகேஷன் சொல்லுகிற ஸ்கூல்களில் கல்லூரிகளில் நடத்தப்படுகிற இந்த ஜெண்டர் எஜுகேஷன் செக்ஸ் எஜுகேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த செய்திகள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் தவிர்க்க வேண்டும், இது சம்பந்தமான அறிவுகளை புகட்டக்கூடாது அப்படின்னு இந்த காஃபிலாத் என்ற வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னேன். இந்த காஃபிலாத் என்பதற்கு இமாம் ஜமஷரி ரஹமத்துல்லாஹி அலை அவங்களுடைய கஷாப் என்ற கிதாபில் எழுதும் போது காஃபிலாத் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் எழுதுறாங்கன்னா, அஸ்ஸலீமாத்தி சுதூர் வன்னகியாத்தில் குலூப் அல்லாதி லைஸ ஃபீஹின் தஹாஉன் வல மக்ருன் லிஅன்னஹுன் லம் யஜிர்ன அல் உமூர் வலம் யஜிர்ன அல் அஹ்வால். இந்த செய்தியை அதுல பதிவு கொண்டார். நிறைய முஃபஸ்ஸிரீங்கள் இதே மாதிரி உண்டான வேறு வேறு வார்த்தைகள்ல செய்தியை சொல்றாங்க. காஃபிலாத் அப்படின்னு சொன்னா இந்த பாலியல் ரீதியான சிந்தனைக்கு ஆட்படாத குழந்தைகளாக உங்களுடைய குழந்தைகள் இருக்க வேண்டும். காஃபிலாத் அப்படின்னு சொன்னா இதை அறியாத பெண்கள், அபலை பெண்கள்னு தமிழ்ல சொல்றாங்க. இப்ப ஒரு சகோதரர் போன் பண்ணி கேட்டாரு, அந்தந்த நேரத்துல குழந்தைகளுக்கு சில செய்திகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு வந்து ஒரு காலம் இருந்து தெரிஞ்சதோ தெரியாதோ இன்னைக்கு வந்து இது பெரிய இந்த குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன அது ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பொதுப்படையாக இன்னைக்கு சொல்லி தர்றாங்க. அது இல்லாம ஒவ்வொரு குறிப்பிட்ட கால வயசுல வருகிற போது அந்த குழந்தைகளுக்கு சில செய்தியை சொல்லி கொடுத்தாதான் தே ஷுட் பி மெச்சூர்டு, அவங்களுக்கும் மற்றவங்களோட பழகும் போது சரியாக இருக்கும். இதையே சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல சொல்லுகிறதாக அந்த செய்தியை சொன்னீங்களே அது எப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது சொன்னாரு, மொதல் இந்த சூராவை ஆரம்பிக்கும் போது அன்னை ஆயிஷா அவர்கள் 10 திருமணத்தை குறித்து பேசினாங்க. அந்த நண்பர் கேட்டது. பத்து திருமணத்தை குறித்து பெருமானார் பேசினாங்க. அந்த பத்துல ஒன்னையோ ரெண்டையோ தவிர நமக்கு பல பேருக்கு அது என்ன திருமணம்னே தெரியல. வித்தியாச வித்தியாசமான திருமணங்கள், ஜாகிலியத்தில் நடைபெற்ற திருமணங்களை குறித்து இமாம் புகாரி அந்த நிக்காஹினுடைய பாபில முதோ ஹதீஸ்ல கொண்டு வருவார். இத திருமணங்கள் பெருமானார் எப்படி வகுத்து, ஜாகிலியத்தினுடைய காலத்துல பெருமானாருக்கு முந்தைய காலங்கள்ல எப்படிலாம் இருந்துச்சு, மிக வித்தியாசமான திருமணங்கள். அதாவது அதுல ஒரு திருமணம் வந்து நசபுக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு தலைவர்கிட்ட போய் வம்படியா குழந்தையை பெற்றுக்கிறது, அந்த வீரமும் அந்த இதுவும் வரும்ட்டு கணவன் மனைவியாக இருக்க மாட்டார்கள். அந்த கணவனே அனுப்பிவிடுவார், இந்த தலைவர் வீட்டுக்கு நீ போ, அங்க குழந்தை உண்டாச்சு அவரின் மூலமாக என்று சொன்னால் அந்த தலைவருடைய பண்புகள் வரும்னு பெற்றுக்குவாங்க. இப்படி எல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது. இதை அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆனால் வந்து இந்த இடத்துல காஃபிலாத் அப்படிங்கிறதுக்கு அன்னை ஆயிஷா அவர்கள் என்று நீங்கள் சொன்னீர்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏன்னா ஒரு ரீசனபிள் க்வெஸ்சன், அது விளங்க வேண்டிய புரிய வேண்டிய. இப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த செக்ஸ் எஜுகேஷன் சார்ந்து அல்லது வயதுக்கு வருவது சார்ந்து எதுவுமே சொல்லிக் கொடுக்க கூடாதா, ஒண்ணுமே தெரிய வைக்க கூடாதா, அப்படியே ஒரு மங்குனி மாதிரி வச்சிருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இதுல வருது. எதுவுமே சொல்லிக் கொடுக்காதீங்கன்னா அதுக்கு முதலாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தைகளை சேனலைஸ் எப்படி பண்றது, நாட் எஜுகேட். ஒருத்தனை தர்பியத்து பண்றதுல ஒருத்தவங்களை பகுப்பு செய்யறதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னாவது சேனலைஸ், ரெண்டாவது எஜுகேட். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்ன சொல்றான்னா, நல்ல ஒரு பெரிய படத்தை போட்டு இதுதான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இப்படி இப்படித்தான் வந்து ஆண் பெண்ணுடைய உறுப்புகள் இருக்கு, பாலியல் தேவைகள் இப்படி இப்படித்தான் இருக்கு இப்படின்னு சொல்லும் போது, இயற்கையாகவோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ அவங்க அடுத்த சைடுக்கு போறதுக்கோ அல்லது தேடுதலுக்கோ காரணமாக இருக்கிறது ஒன்னாவது. ரெண்டாவது, இந்த ஆயத்துல எது தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது விரும்புது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல எதெல்லாம் ஒரு சலீமுன் சதர், ஒரு நல்ல சிந்தனை உள்ளவர் அவருடைய சிந்தனையால் கூட ஏற்றுக்க முடியாத பத்திரிகையில் வருகிற செய்தி அல்லது நம்ம டிவியை திறந்தவன வர்ற செய்தி, ஒரு அதாவது நேர்மையாக வாழுகிற மனிதர்களுக்கு நேர் எகெயின்ஸ்டா. அன்னைக்கு சொல்லும்போது கூட ஒருத்தர் சொன்னாரு, நிறைய இன்றைக்கு நடக்கிற தலாக்குகள் தவறான தொடர்புகளுக்கு காரணம் இன்றைக்கு டிவியில போடப்படக்கூடிய நாடகங்கள். அதுல அதை சொல்லி கொடுக்குறான், எப்படி அடுத்தவன் வீட்டுக்கு போறது, அடுத்த ஒய்ஃபோட எப்படி கனெக்ஷன் ஆகுறது, இது வந்து நல்லா இருக்கவன் புத்திய கெடுக்கிறது. ஒரு விஷயம் போய் உள்ள தானா உட்காரும், நடக்காத ஒண்ணு தேவையில்லாத ஒண்ணு, இதுதான் இஸ்லாம் சொல்லுது. ரெண்டாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாஸ் அதன் மூலமாக பரப்பப்படக்கூடிய இந்த செய்திகள், இது போன்ற தவறான இந்த தகவல்கள் போய் மனிதனுடைய எண்ணத்துல மிக ஆழமா உட்கார்ந்துடும். சமீபமாக ஒரு நடந்த இந்த பொள்ளாச்சியினுடைய செய்தியில, நமக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடு, பொள்ளாச்சியினுடைய செய்தியில இடையில ஒரு சைக்காலஜிஸ்ட் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுல சொல்றாங்க, நிறைய பேர் இதுக்கு வந்து எகெயின்ஸ்டா, இது தவறு என்ற ஒரு சிந்தனையோடு இருந்தாலும், ஆனால் அதிகமான பேர் இந்த வீடியோ எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கான், அது பெரிய நோயின்னு அந்த எழுதியிருந்தாங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். நான் சொல்றது எழுதுறாரு, ஒரு சைடுல இதை குறித்தான தவறுகளும் மனித மனதினுடைய அழுத்தங்களும் இவ்வளவு பெரிய மோசம் நடக்குதேங்கிற எண்ணம் வந்தாலும், இன்னொரு புறத்துல இந்த வீடியோஸ் எல்லாம் எங்கேயாவது இருக்கான்னு ஒருத்தன் தேடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் எங்க இருக்கான், அவனுடைய மென்டாலிட்டி எங்க இருக்கு, ஏற்கனவே அவர் வந்து நோயாளி ஆயாச்சு, இப்ப இது போன்ற மனிதர்களை சமூகத்தில் களைந்தெடுக்க வேண்டும், இது பெரிய டேஞ்சர், அவனை விட இது பெரிய டேஞ்சர், அதை சொல்ற அந்த கிளாசிபிகேஷன் விளக்கம் நினைக்கிறேன். அப்ப இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்ததே தவிர, இந்த ஆண் பெண் பாலியன சமத்துவம் அல்லது அது சம்பந்தமான பிரிவுகள் சம்பந்தமா இஸ்லாம் சொல்றது மாதிரி வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, 9 வயசு 10 வயசு வந்துருச்சுன்னா ஆண் பெண் குழந்தைகளை பிரித்து படுக்கவீங்கன்னு சொல்லுது, வேற யாரும் சொல்ல மாட்டான், வேற யாரும் சொல்றது இல்ல. வயசுக்கு வர்ற ஸ்டேஜ் வந்துருச்சுனாலே ஆண் குழந்தைகள் தனி, பெண் குழந்தைகள் தனி. ரெண்டாவது, கணவன் மனைவியோ தங்களுடைய அது போன்ற உணர்ச்சிகளை குழந்தைகளுக்கு எதிரால வெளியிடக் கூடாது அப்படிங்கறத நம்முடைய நமக்கு பெருமானார் காட்டி தந்த வழி. குழந்தைகளுக்கு எதிராக அது போன்ற நடவடிக்கைகளிலே எக்காலத்திலும் நீங்கள், ஏன்னா அது பெரிய பதிவுகளை அந்த குழந்தைகளுடைய மனதிலே ஏற்படுத்தும், கூடாது. தாப்பன் தாய் தனியா படுக்கணும், அப்படி இது கூட சேர்ந்து படுக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் பிள்ளைகளை பிரித்து விட வேண்டும், இதுதான். ரெண்டாவது, அந்த வயதுக்கு வருகிற பிள்ளைகளுக்கு தான் எப்படி சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க சொல்லுகிறது, இதுதான் எஜுகேஷன். சேனலைஸ் அப்படிங்கிறது எப்ப நீ ஒரு வயசுக்கு வந்துட்டேன்னா உனக்கு இதுக்கு மேல இந்த இதெல்லாம் இருக்கு. ஒரு தாயோ தந்தையோ சொல்லி கொடுக்கணும், அல்லது மதரசாக்கள், அது எங்க அங்க போய் படிக்க போதோ அந்த இடத்துல இது இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் நீ எப்படி குளிச்சுக்கணும், அதனுடைய ஃபராயிஸ்கள் என்ன, குளிப்பினுடைய ஃபராயிஸ் என்ன, அதனுடைய சுனன்கள் என்ன, எப்படி அதை செஞ்சுக்கிட்டா நீ சுத்தமாவ, இது சொல்லி கொடுக்கறது. இதுதான் சேனலைஸ். அந்தந்த வயது வரும்போது என்னென்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனா நாங்க முன்னாடியே அது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து நாங்க யோசிக்க வச்சிடறோம்னா முடியாது. இதுல அழகான ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சின்ன புள்ள சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி தான், ஒரு ஒரு வயசு குழந்தை இல்ல ஒரு 6 மாசத்து குழந்தை, எல்லாரும் சோறு திங்கும் போது அதுவும் வந்து எடுக்குது, நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுது, பிரியாணி இருக்கு முன்னாடி, யாராவது கொடுப்போமா? லூசு கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா இட் வில் எஃபெக்ட், அந்த புள்ளைய அதோட போய் சேர்ந்துடும், கொடுக்க மாட்டான். அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த சாப்பாடை கொடுக்காம அதுக்கு என்ன தேவையோ பால் லேசா தண்ணி இப்படித்தான் கொடுத்து அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாட்டை பழக்கி குறிப்பிட்ட வயசு வரும்போது தான் உணவு கொடுக்குறோம். இந்த கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கு. ஆனா இதுல இந்த வயதுக்கு வந்தவர்கள் பெரிய அந்த குழந்தைகளுடைய அல்லது அந்த டீனேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய பெரிய பிரச்சனை, அந்த உணர்வும் இருக்கும், அதனுடைய ஆளுமைகளும் வந்துவிடும், ரெண்டாவது அதனுடைய சோர்ஸும் முன்னாடி கிடைக்குது, அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இது அவனுடைய வாழ்க்கையை ஃபுல்லா அப்படி டோட்டலா அழிச்சிரும். அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. அப்ப இந்த சுத்தப்படுத்துதலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் எது தேவையோ அதை சேனலைஸ் பண்ணுங்க. ஆனா எதிரான விஷயங்களை நெகட்டிவா அவனுக்கு வந்து பதிவு பண்ணி வைங்க. ஒரு ரெண்டு விஷயம் இருக்குல்ல, ஒரு விஷயத்த பாசிட்டிவா சொல்லிக் கொடுக்கறது அல்லது நெகட்டிவா சொல்லிக் கொடுக்கறது, ரெண்டுமே அந்த குழந்தைகளுக்கு பேய் இருந்துக்கு அந்த சைடு போவாத, பேய் இருக்குன்னு சொல்லுவான். பேய் பிசாசு இருக்கா இல்லையோ, போய் எத்தனை பேர் ஜுரம் வந்து படுத்து செத்து போனவன்லாம் இருக்கான் இல்லையா, உலகத்துல பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறே இருக்கு. பேயும் கிடையாது கிடையாது, ஆனா போய் அப்படி தனியா நின்று செத்தவன் இருக்கான்ல, அவன் மனசினுடைய பாதிப்பே அவனை சாவடிச்சிருக்குல்ல. எத்தனை குழந்தைகள் ஓடி உள்ளாந்து ஜுரம் வந்து படுத்துக்கிறான். அந்த எண்ணம், அந்த நெகட்டிவ் மோட்ல இதை சொல்லிக் கொடுக்கணும். ஆனா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் பாசிட்டிவா சொல்லிக் கொடுக்குமோ அதெல்லாம் நெகட்டிவா சொல்லிக் கொடுக்கும், இதெல்லாம் நெகட்டிவா சொல்லி கொடுக்குமோ சில நேரத்தில் சொல்லி கொடுக்க மாட்டோம், அல்லது அப்படியே விட்டுருவோம், நீனே தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய வந்து குறிப்பா சொல்லணும்னா, அல்லா அடிப்பான் சொல்லி கொடுக்குறமா இல்லையா, என்னைக்காவது அல்லா அனுப்பான் சொல்லி கொடுத்துருக்கோமா, அல்லா தான் உனக்கு சோறு கொடுக்கறது, அல்லா தான் உனக்கு வந்து சட்டை கொடுக்கறது, அத்தாக்கு காசு கொடுக்கறது, உன்னை நல்லா வச்சிருக்குது அல்லா, எத்தனை தடவை பேசிருப்போம், இங்கே இப்படி செஞ்சு அல்லா பிடிச்சி நரகத்தில் போட்டுருவான். அப்ப அந்த புள்ள மனசுல இது உட்கார்ந்துகிட்டே இருக்கு, அடிக்கிறவன் அல்லா, நரகத்தில் போய் எவன்லாம் நர அவன்லாம் அல்லாடா அப்படின்னு சொல்லிட்டு தானா போய் அறிக்குது. இது நெகட்டிவ் எஜுகேஷன். இது அல்லாஹ் விஷயத்தில் சொல்லியே கொடுக்க கூடாது, ஆனால் சொல்லி கொடுக்குறோம். அல்லாஹ் யாரையும் குடிச்சு நரகத்தில் போடுறதுக்காக நீங்க படைக்கவே இல்லை. குர்ஆன்ல சொல்லும்போது அல்லாஹ் சொல்லலாம், உங்களை நரகத்தில் போடுறதுக்கு அல்லாஹ்வுக்கு என்ன வந்துச்சு, நீ தப்பு செஞ்சா போடுவ சொல்லி கொடுக்கணும். எதன் மீது வெறுப்பு ஏற்படுத்தணும், நான் சொல்றது விளங்குதா இல்லையா? சின்ன புள்ளத்தனமாகவோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில செய்திகள், அல்லாங்கிறவனே அடிக்கிறான் அப்படிங்கிறத, அல்லா என்பவனே அடிக்கக்கூடியவன் என்ற செய்தியை பிள்ளைகள் மனசுல பதிச்சுட்டா வெறுப்பு ஏற்படும். அப்ப அல்லாஹ் அடிக்கிறவன் இல்ல, நீ தப்பு செஞ்சா தண்டுகிறவன். இந்த நெகட்டிவ் சிந்தனையை தான் இந்த சூரா சொல்லி தருது. விபச்சாரம் என்பது எவ்வளவு கொடியது தெரியுமா, எவ்வளவு மோசம் தெரியுமா? இந்த உலகத்திலையும் தண்டனை, மறுமையிலையும் தண்டனை. பெண்களுடைய விஷயத்துல நீங்க எப்படி நடந்துக்கணும், அந்நிய பெண்களை பத்தி இப்படி பேசினா அல்ல உனக்கு எவ்வளவு பெரிய, இதெல்லாம் நெகட்டிவ் எஜுகேஷன். அந்த புள்ள மனசுல இது பதிந்துருச்சு, காலம் காலமாக ஒரு பெண்ணை கூட அவன் ஏற எடுத்து பார்க்க மாட்டான். விளங்குத நான் சொல்ல வர்றது, புரியுதா இல்லையா? அதனால இது பிள்ளைகளுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்றது, இது எதையுமே சொல்லி கொடுக்க கூடாது இல்ல, எதை தேவையோ அதை சொல்லி கொடுக்கணும். அது சொல்லி கொடுக்கறது இல்ல, இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் வயசுக்கு வந்த பையனுக்கு வந்து சொல்லி கொடுக்குற ஒருத்தர் அன்னைக்கு சொல்லும்போது சொன்னாரு, பெரிய பையன் ஐட்டமா இருக்கான் பேசாம ஜமாத்துல அனுப்பி விட்டுலான்னு பாக்குறேன், அங்க ஏதாவது எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஒண்ணு நம்மளால முடிஞ்சா சொல்லி கொடுக்கணும், அல்லது அதை எஜுகேட் பண்றதுக்கு என்ன வகையோ அதை சொல்லு, இது எப்படி ஒதுவோ சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்க வந்து யூரின் போயிட்டு வந்தா இப்படிதான் சுத்தப்படுத்தணும், ஒது செய்யணும், குளிப்புன்னு ஒரு கடமை இருக்கு, இந்த நேரங்களில் வயசுக்கு வந்துட்டு அப்படி குளிக்கணும்னு சொல்லி கொடுத்தா அதெல்லாம் அந்த பிள்ளைங்க எடுத்துக்கும். ஆனா இன்னைக்கு இது எல்லாத்தையும் வெக்கப்படுறது, விபச்சாரம்னு பேசிட்டு ஐயே அது என்ன அஜர்த்து அப்படி பேசுறாருன்னு வெக்கப்படுறதை விட, வீட்டுக்கு போய் உட்காந்து அங்கே டிவியை போட்டோன்னு என்ன பலா பத்துலாம் ஓடுது அதைத்தான் சொல்லி கொடுக்க கூடாதுங்க. நான் சொல்றேன் அந்த டிஃபரன்சியேஷன் விளங்குதா, நம்ம அதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இதை எல்லாத்தையும் விட்டுறோம். ரெண்டாவது அல்லாஹு தஆலா இதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள்ல இது ஏன் வந்து இது மாதிரி செய்திகளை எப்படி தடுப்பதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றான். ஒவ்வொரு ஸ்டெப்பா இந்த நோய் எங்கிருந்து உருவாகும், இந்த நோய் உருவாகக்கூடிய அந்த மூலத்தை எப்படி எடுக்கிறது அந்த பிள்ளைங்கள்ட்டேந்து. அடுத்து இந்த சூரா முழுக்கவே அதை தவிர வேற எதுவுமே இல்லை, வெறும் ஒழுக்கம் சார்ந்தும் இது போன்ற இந்த பாலியல்கள் சிந்தனை அதிலிருந்து இந்த சமூகம் காக்கப்படுவதற்கு இந்த சூரத்துணை. ஏன்னா அதனால லைட், அந்த பேரே அழகா எல்லாம் வச்சிருக்கான், இட் இஸ் ஏ லைட் ஃபார் எவரிபடிஸ் லைஃப், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டுகிற ஒரு பெரிய ஒளி விளக்கு இந்த சூரா. அதனால கடந்து போக முடியாது. இதுல எடுத்த உடனே எல்லாம் சொல்றான், விபச்சாரம் என்பது இருக்கிறதே இறைவனுக்கு பிடிக்காதது, அவர்களுக்கு இத்தனை தண்டனைகளை கசையடிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த செய்தி உங்க பிள்ளைங்களுடைய மனதில் பதிச்சு பாருங்களேன், நீ சொல்றானா இல்லையா? அதே நேற்று அது உண்மையா நடத்தல, நேற்று ஒருத்தர் போட்டிருக்காரு, நேற்று ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு, இது மாதிரி இஸ்லாமிய சட்டத்தை கொண்டாங்கயா, பேசி பேசி இப்படி விட்டு தொலைகிறோம், அதனால இஸ்லாமிய சட்டத்தை உடனே கொண்டாங்க, இல்லைன்னா நான்லாம் முஸ்லீம் ஆயிருவேங்கிறாமே. அல்லாஹ் எங்கிருந்து எங்க டிவியேட் பண்ணியிருக்கான் பாருங்க, எங்க ஊர்ல 150 பேர், அத்தனை பேர் நாங்க முஸ்லீம் ஆயிருவோம் நம்மட்டு, வேற எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வேற வழி இல்லைன்னு பேசுறேன். நியூசிலாந்து ஒரு இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி எத்தனை குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்தது அதை பார்த்துட்டு அப்படிங்கறது இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் நமக்கு நம்ம வாழ்ந்து நம்மளால காட்ட தெரியாத அந்த சூழ்நிலையில அல்லாஹு தஆலா எத்தனையோ பேரை ஒரு இன்சிடென்டின் மூலமாக பல பேர் முஸ்லீம் ஆயிட்டு போயிட்டே இருக்கான். நம்மளுடைய குறைபாடு, நம்ம அதே மாதிரி வாழ்ந்து அவங்களுக்கு காட்டல, நம்மளுடைய அக்லாக்குகளை வெளிப்படுத்தல, வெளிப்படுத்தாததுனால இன்னைக்கு அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு வகையில இஸ்லாத்துக்கு கொண்டு போறான். அப்ப இதுல முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, காபிலாத் என்பதற்கு அர்த்தம் இது போன்ற செய்திகளை தெரிய விடாமல் வளர்ப்பது, அவ்வளவுதான். டிவி எடுக்கணுமா, எடுத்துடணும், அல்லது அந்த சேனல்கள்லாம் இருக்கக்கூடாதா, தூக்கிடணும். அது போன்று வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த தளங்களின் மூலமாக அவர்களுக்கு சிரமமான செய்திகள் வரும் என்று சொன்னால் அதை கட் பண்றது அல்லது எதிர்த்தாப்புல இருந்து பார்க்கறதுக்குரிய வகைகளை வைக்கிறதுக்கு தான் இஸ்லாம் ஏவுகிறதே தவிர மொத்த முழுக்கா வந்து இதையே சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. ரெண்டாவது, ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுக்கு எது தேவையோ அதை குறித்தான சிந்தனைகளை மிக அழகாக பதிவு பண்ண சொல்லுகிறது. அதனால எஜுகேஷன் அப்படிங்கிறது வேற, சேனலைஸ் அப்படிங்கிறது சேனலைஸ் பண்ணும். உங்க குழந்தைகளை அந்த நேரத்துக்கு தோதுவாக நல்ல பேசி அந்த இதுக்கு கொண்டாங்களே தவிர, இது ஓபன் சோர்ஸ்ல நாங்க வைக்கிறோம், நாங்க எல்லாத்தையும் அப்படி ஓபனா சொல்லி கொடுத்துருவோம்னா தே நீட் பிராக்டிக்கல். அப்ப படிச்சதை பூரா செஞ்சு வாங்கணுங்கிறான். இப்ப அதுதான பிரச்சனை, என்னெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா அதெல்லாம் செஞ்சு பார்த்தா என்ன தப்பான்னு கேக்குறான், நீ தானையா சொல்லி கொடுத்தாங்கிறான் கேட்டா. அதனால இது வந்து எஜுகேஷன் சிஸ்டத்துக்கே லாயக் இல்லாதது. ஒரே ஒரு தவறை செய்து அடுத்த ஒரு 20 தலைமுறையை வீணாகிட்டாங்க. ஒரு தப்புக்கு போய் ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துல ஒரு தப்பு பண்ணா 20-25 தலைமுறை காலி, அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி உள்ள எங்கெல்லாம் போறானோ தெரியாது. அதனாலதான் எதை சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படிங்கறத மிக அழகாக இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த சகோதரருக்கு சொல்லுகிற பதிலோடு நமக்கும் சேர்ந்தான இது ஒரு பதிவு. ஏன்னா சில நேரங்கள்ல அது தவறாக ரொம்ப அழுத்தி நான் அதை சொன்னேன், செக்ஸ் எஜுகேஷனே கூடாது அப்படிங்கிற சொல்றதுக்கு இது சம்பந்தமாக அந்த பிள்ளைகளுக்கு எதையும் தெரிய விடாமல் தான் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னதற்கு அடிப்படை அந்த செய்திகள் தானே தவிர, இந்த அவர்கள் அவர்களை புரிந்து கொள்ளுகிறது அல்லது அவர்களுடைய வயதுக்கு வந்த தன்மையை விளங்கிக் கொள்வதற்கு மாற்றமாக பேசுவதற்கு இஸ்லாம் ஒரு காலத்திலும் சொல்லுவதில்லை. அதை சொல்லிக் கொடுக்க சொல்லுகிறது என்ற உண்மையை நாம் இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை முடிச்சிருவோம் இந்த வாரத்தோட. அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் மேல சொன்னா, எவர்கள் அந்த அபலை பெண்களின் மீது இட்டு கட்டுகிறார்களோ அவர்களுக்கு லானத் இந்த உலகத்திலும் மறுமையிலும் உண்டு என்ற செய்தி அல்லாஹு தஆலா சொன்னான். சொல்லிட்டு சொன்னா, யௌம தஷஹது அலைஹிம் அல்சினதுஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். சூரா யாசின்ல இதே செய்தியை நாம் படிச்சோம். யாரெல்லாம் அப்படி தவறாக அடுத்த பெண்களின் அபலை பெண்களை இட்டு கட்டுகிறார்களோ நாளைக்கு மறுமையில அல்லாஹ் அவர்களை கொண்டு வந்து அவர்களுடைய நாவுகள், அவர்களுடைய கரங்கள், அவர்களுடைய கால்கள் அவர்களுக்கு சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்றான். ஏற்கனவே நம்ம சூரா யாசின்ல படிக்கும் போது ஒரு செய்தியை படிச்சோம், அல் யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூ. அதுல சொல்றான் அல்லாஹ், நாம் அந்த தினத்திலே அவர்களுடைய வாயிலே முத்திரையிடுவோம், அவர்களுடைய கைகள் பேசும், அவர்களுடைய கால்கள் அவர்களுக்கு சாட்சி சொல்லும் என வாயில போய் பேசுவான். ஆனா இந்த செய்தியில இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நாம் அவர்களுடைய நாவுகளை அவர்களுக்கு சாட்சியாளர்களாக ஆக்குவோம். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும், நாவுகள் சாட்சி சொல்லும். இதற்கு விளக்கம் எழுதியிருக்கக்கூடிய ஒரு இமாம் ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை எழுதியிருந்தார். ரொம்ப உண்மையிலே எனக்கு அது அந்த விளக்கம் ஒரு வித்தியாசமானதாகவும் ஒரு பிடித்ததாகவும் இருந்தது. மூமின்களுடைய குணம் எப்போதுமே என்ன அப்படின்னு கேட்டா அக்செப்டன்ஸ். இது எங்கிருந்து பழக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா குழந்தைகளிலிருந்து பழக்கப்பட வேண்டும். தப்பு செஞ்சியா, அல்லாஹ் உன்னை பார்க்கறான், அல்லாஹ்வின் இடத்துல பாவம் மன்னிப்பு கேளு. இதுக்கு பேரு அக்செப்டன்ஸ், நான் என்னை ஏற்றுக்கொள்ளுவது. அதுக்கு நேர் மாற்றமான ஒரு குணம், இதற்கு நேர் எதிரான ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா மறுத்தல். பொய்ய பேசிட்டு நான் பேசவே இல்லையே, அந்த சொன்ன பொய்க்காக வேண்டி திரும்ப 1000 பொய்களை சொல்லுவது. ஒரு தப்பை செஞ்சுட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்காக வேண்டி அல்லது மாற்றுறதுக்காக வேண்டி மாறி 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 தப்புகளை செய்வது, இது இஸ்லாமிய குணமாக இருக்க முடியாது. ஒரு முஸ்லிமின் இடத்துல இப்படி ஒரு குணம் இருக்கவே இருக்காது. இதைத்தான் சின்ன வயசுல இருந்தே அல்லாஹ் பழக்க சொல்றான். இந்த அக்செப்டன்ஸ் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அல்லாஹ்லேருந்து ஆரம்பிக்குது. தப்பு செஞ்சுட்டு நேர பள்ளியாசல்ல வந்து உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட சொல்றது தௌபானாலே அக்செப்டன்ஸ் அர்த்தம். யா அல்லாஹ், நான் இதே மாதிரி ஒரு தப்பு செஞ்சிட்டேன், நான் என்ன ஒத்துக்கிறேன், செஞ்சவன் நான் தான், மன்னிக்கிறவன் நீ. இந்த குணம் வந்து உலகத்தில் பயன்படும், பயன்படுதோ இல்லையோ, பயன்படும், கண்டிப்பா பயன்படும். ஆனால் மறுமையில் 100% பயன்படக்கூடிய ஒரு குணம். இது அந்த இமாம் எழுதுறாரு. ஒரு மூமின் இறந்து மறுமை நாளையில் அழைத்து வருகிற போது அல்லாஹ் அவருடைய ஏடை எடுத்துட்டு வர சொல்லுவான், கேள்வி பதில் நடக்கும். அப்ப அந்த மூமின்ட்டு அல்லாஹு தாலா இந்த பாவத்தை நீ செஞ்சியான்னு கேட்பான். உடனே அவன் இந்த உலகத்துல ஏத்து பழக்கம் இருக்கு இல்லையா, அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு பழக்கம் இருக்கு, உடனே சொல்லுவானா, யா அல்லாஹ், ஆமா நான் செஞ்சிட்டேன், தெரியாம செஞ்சிட்டேன், நீ மன்னிச்சுக்க. அல்லாஹ் சொல்லுவான், இது மன்னிக்கிற காலம் அல்ல, நீ செஞ்சியா, ஆமா யா அல்லாஹ் நான் செஞ்சிட்டேன், நான் ஒத்துக்கிறேன், நான் செஞ்சிட்டேன். உடனே அல்லாஹ் சொல்லுவானா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் தெரியாமல் நீ செய்த பாவத்தை நீ ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நான் இன்று மன்னித்து விட்டேன். ஒரே காரணம் தான், நீ ஏத்துக்கிட்டல்ல, நீ தப்பு செஞ்சு நீ மறைக்கிறதுக்கு முயலல்ல, இன்றைக்கு நான் உன்னை இதை பத்தி எந்த ஹல்குக்கும் உலகத்தினுடைய எந்த படைப்புக்கும் தெரியாது, எல்லாரையும் விட்டுட்டு நான் இன்னைக்கு உன்னை மன்னிச்சுட்டு நீ சொர்க்கத்துக்கு போன்றுவான். சில பேர்களை கொண்டு வரப்படும், அவர்களை குறித்து எழுதுகிறார்கள், முனாபிக்குகளாக இருப்பார்கள், காஃபிர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்திலேயே தான் செய்த பாவங்களை மறைத்து மறைத்து மறுத்து மறுத்து பழக்கப்பட்ட கூட்டம், அல்லாஹ்வின் இடத்துலையும் வந்து மறுப்பான். அல்லாஹ்வின் இடத்துல சொல்லுவான், இந்த பாவத்தெல்லாம் நீ செஞ்சியா, உடனே அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ் இல்ல, நான் எங்க செஞ்சேன், அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, அது எப்படி சொல்ல முடியும், அவன் நாக்கு அப்படியே பேசும். இந்த ஆயத்துல அதுக்கு விளக்கம் எழுதுகிறாங்க, யௌமத்தஷத் அலைஹி, அல்லாஹ் சொல்லுவான், இவன் மறுப்பான், உடனே சொல்லுவான், அல்லாஹ் சாட்சிக்கு ஆளை கொண்டு வரட்டுமான்னு கேட்பான். உடனே அந்த மனிதன் சொல்லுவான், ஹதீஸ்ல வருது, உலகத்திலேயே என் மீது இட்டு கெட்டுன எழுதி வச்ச அந்த மலக்க திரும்ப நீ கூப்பிட்டானா, அதையே தான் சொல்லுவாரு. என்ன சொல்லுவான், இவன் உலகத்திலேயே அந்த ஆள் தான் என் மேல இட்டு கட்டி எழுதி வச்சார் அந்த மலக்கு, அவரே திரும்ப கூட்டு வந்து நீ சொல்லியாருனா, அதைத்தான் சொல்ல போறாரு. என்ன இது, ஓ இடம், ஓ ஆளு, பொண்ணை எல்லாம் சொல்லுவான். சரி, இப்ப சாட்சியை நானே கொண்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாய்க்கு அல்லாஹ் கட்டளை இடுவான், அது பூட்டிடப்படும். அப்ப சொல்லுவான், கரங்களை நீங்கள் சொல்லுங்கள், அவன் கரம் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஹதீஸ்களிலே வருகிறது, பெருமானார் சொல்லுவார்கள், முதலில் மனிதர்களிடத்திலே சாட்சி சொல்ல கேட்கப்படுகிற அல்லது சொல்லுகிற பொருள் அவனுடைய தொடை, அவனுடைய வலது தொடைன்னு ஒரு ஹதீஸ்ல வருது, இன்னொரு ஹதீஸ்ல இடது தொடைன்னு வருது, ரெண்டாவது அவனுடைய கரங்கள், காலும் அவனுடைய தொடையும் அவனுடைய கரமும் அவனுக்காக எதிராக சாட்சி சொல்லும். இப்ப இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், அவனுடைய நாவுகள் சாட்சி சொல்லும். இதுக்கு உதாரணம், இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இவன் உலகத்துல அந்நிய பெண்ணை பார்த்து இட்டு கட்டியது நாவினால் தான், எந்த பாவம் எங்கிருந்து நிகழ்ந்ததோ அதுதான் சாட்சி சொல்லும். அதனால அல்லாஹ் சொல்லுவான், நாக்கே இதுவரை உனக்கு நான் தந்திருந்த அந்த உரிமையை இன்றோடு படிக்கப்படுகிறது, இப்போ நீ சத்தியத்திலிருந்து பேசு என்று சொல்லுவான், அந்த நாக்கு இவனுக்கு எதிராக பேசும். என்ன செய்தி பாருங்க, இவன் இதுவரையும் பேசிக்கிட்டு இருந்தது இவனுடைய திறமையை வச்சு, அல்லாஹ் சொல்லுவான், அதுக்கு பூட்டு போட்டுட்டு நாக்கு இன்றைக்கு சத்தியத்தை கொண்டு பேசு, இவனுக்கு எதிராக பேசும். அப்ப இந்த மனிதன் சொல்லுவானா, உன்னதான அல்லாஹ் நரகத்துல போட போறான், ஏன் இப்படி அநியாயத்துக்கு பேசுற, இதெல்லாம் பேசி முடிச்ச உடனே நாக்க திறந்து விடணும். அந்த உறுப்புகளை பார்த்து அவன் சொல்லுவான், இதற்கு பின்னாடி நரகத்தை அனுபவிக்க போறது யாரு, கையை நீந்தனே, காலை நீந்தனே, நீங்க தானே சிரமப்பட போறிய. உடனே அந்த நாக்குகள் சொல்லுவான், எங்களை படைத்தவனுக்கு நாங்கள் பயப்படுகிறோம், எங்களை நீ எப்படியெல்லாம் செஞ்சேங்கிறது உலகத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு அனுபவித்தாலும் இதைக்கு காரணம் எங்கள் படைத்தவனை நாங்கள் முழுக்க பயப்படுகிறோம். நாங்கள் அப்படிலாம் பொய்யெல்லாம் சொல்லி புரட்டுகளை சொல்ல முடியாது. இதுதான் சத்தியம். அப்ப இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு ஒரு செய்தி தெரிகிறது. எப்போதுமே எதையுமே செய்தால் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பான்மையை ஒரு முஸ்லீம் வளர்த்து கொள்ள வேண்டும். தவறுனா ஐ வில் அக்செப்ட், வெரி சாரி. என்ன நடந்துற போது தலையா போயிட போது சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, மனிதர்களிடத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறோமோ இல்லையோ, அல்லாஹுவினிடத்திலே நாம் குனிந்து அவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பண்பை காட்டினோம் என்று சொன்னார். நாளை மறுமையில் சொன்ன, ஏன்னா ஹதீஸ்ல வருது, அல்லாஹு தாலா போன வாரம் தான் நடத்திட்டு இருக்கும் போது ஷமாயில் திருமிதி அப்படிங்கிற கிதாப்ல ஒரு ஹதீஸ், நாயம் சல்லா அலி செல்லம் அவருடைய த கிடிங் லாஃப் ஆஃப் ப்ராஃபிட் முகமது அப்படின்னு ஒரு பாடம் அதுல வருது. ஒரு அடியான் அல்லாஹு தாலா தீர்ப்பு கொடுத்து தீர்ப்புகள் நடந்து கொண்டிருக்கிற போது அவன் தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு திரும்ப சொர்க்கவாதியாக, சில மூமின்களுக்கு சில தண்டனைகள் கொடுக்கப்படும், அப்புறம் நரகத்திலேருந்து அவர் சொர்க்கத்துக்கு வருவார். எப்படி வருவார் அப்படின்னு சொன்னால், அவருடைய பிட்டட்டையால் தேய்த்து தேய்த்து வருவார். அவரால் எந்திரிச்சு கூட வர முடியாது. தன்னுடைய பின்னாடியே உட்கார்ந்து இழுத்து இழுத்து அவர் சொர்க்கத்திற்குள்ளே போவதற்கு முயற்சி செய்வார். அப்போ அங்கே பார்த்தா எல்லாரும் ஆல்ரெடி இட்ஸ் ஃபில்டு லாக்டு சோனம் அப்படிங்கிறது, எல்லாரும் வந்துட்டாங்க, குடியேறிட்டாங்க, எல்லாரும் அவங்கவுங்க ஜாலியாக இருக்காங்க, இவர் லேட் கம்மர். அப்புறம் வந்து பார்க்கும்போது பார்த்தா எல்லா இடமும் ஃபில்டு வித் பீப்புள், எல்லாரும் உள்ள ஆக்குப்பை பண்ணியிருக்கான். இப்ப எங்க போறதுன்னு தெரியாது. இவர் உடனே அல்லாட்ட வருவார், அல்லாட்ட வந்து கேட்பாராம், யாரெல்லாம் எல்லாரும் போயிட்டாங்க, எனக்கு இடமே இல்லையே, இதுல எங்க எனக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹு தஆலா சொல்லுவானா, இந்த உலகத்துல இந்த உனக்கு என்ன வேணும்னு சிந்திக்கிறியோ அதை யோசித்துக்கொள், அது போன்று 10 மடங்கு அப்படின்னு சொல்லுவான். அது போன்று 10 மடங்கு இங்க தரேன். உடனே அந்த மனுஷன் கேட்பானா, நீ ரப்பா இருக்க, நான் இப்ப இங்க அடியானாக இருக்கிறேன், நீ என்ன வந்து என்ன வேண்டாலும் கிண்டல் பண்ணலான்னு. அல்லாஹ் சொல்லுவான், இல்ல இல்ல, கிண்டலே கிடையாது, உனக்கு 10 மடங்கு. அதே ஹதீஸ்ல பின்னாடி எழுதுறாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ் கேட்பானா, இதே மாதிரி நீ என்னப்பா பாவம்லாம் செஞ்சு அதெல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு முன்னாடி இந்த மலக்க கூப்பிட்டு சொல்லுவானா, இவர் செஞ்ச பாவத்தை கொஞ்சோண்டு இவர் வாசிச்சு காட்டுங்க. பெரும்பாவத்தெல்லாம் விட்டுட்டு சிறிய பாவமா வாசிப்பாராம் அவர். சொல்ல சொல்ல இவன் சொல்லுவானா, ஆமா ஆமா இதெல்லாம் செஞ்சேன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குமா. இனே அவர் எல்லாத்தையும் சொல்றான், ஒரு 10 பாவத்தை படிச்சுட்டு நிப்பாட்டிடுவாராம். இப்போ இதெல்லாம் செஞ்சியாப்பா அப்படின்னு, ஆமாம் ஆமாம் செஞ்சேன், இன்னும் பெரும்பாவம் நம்மளை எதுவும் சொல்லலை, அது தெரியலை பொழுது அது அப்படி இருக்கு அப்படின்னு. உடனே எல்லாம் சொல்லுவானா, இந்த பாவத்துக்கு அனைத்திற்கும் உனக்கு நான் நன்மையை பரிசாக தருகிறேன், அதுக்கு பதிலாக உனக்கு அப்படியே சொர்க்கத்தை தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அடியான் கேட்பானா, யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் பாவம்லாம் பாக்கி இருக்கே, விட்டுட்டாரு ஆளு அப்படி. இப்போ வந்து பாவம்லாம் ஓப்பன் ஆகுது, இன்னும் கொஞ்சம் பாவங்கள் பாக்கி வச்சிருக்காரு, அதையும் சேர்த்து நான் வேண்டாம் சொல்லிடுறேன், நானே சொல்லிடுறேன், அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் நன்மையை கொடுத்துட்டாவே என்று சொன்னவுடன் பெருமானார் தன்னுடைய கடவாய்ப்பில் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல இதை அறிவிப்பாளர்கள் எல்லாம் சிரித்து விட்டு அறிவிச்சுட்டு சிரிச்சிருக்காங்க. இந்த ஹதீஸ் எல்லா அறிவிப்பாளர்களுமே அந்த ஹதீஸ சொன்ன பின்னாடி கடவாய்ப்பில் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. அப்போ இந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையை இந்த இடத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்லித்தரா. ரெண்டாவது இதுல எழுதுறாங்க, இந்த தண்டனை யாருக்கு அப்படின்னு கேட்டா முனாஃபிக்குகளுக்கு. இந்த முபர்ரவுன் என்று சொல்லி அல்லாஹ் அவர்களை அதை விட்டு நீக்கிய பின்னாலும் கூட எவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட தண்டனையை கியாமத்து நாளையிலே வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா கடைசியாக இந்த சூரா இந்த செய்திகளை முடிப்பதற்கு முன்னால் சொல்லுகிறான், யௌமை இதி யுஃபீஹிமுல்லாஹு தீனஹுமுல் ஹக் وَيَعْلَمُونَ أَنَّ اللَّهُ هُوَ الْحَقُّ الْمُبِينُ. அந்த நாளில் அல்லாஹ் எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர்களுடைய அந்த ஹிசாபுகளை கேள்வி கணக்குகளை பரிபூரணப்படுத்துவான். அது ஒரு ஒரு சிந்தனை ரீதியாக ஒன்று செய்திருந்தாலும் அவருக்கும் அன்றைய தினத்திலே அதற்குரிய கூலி உண்டு, பரிகாரம் உண்டு, எல்லாம் உண்டு. ஒரு இம்மி அளவு கூட யாருக்கும் அங்கே அநீதம் நடைபெறாது. தீனஹுமுல் ஹக், சத்தியத்தின் மீது அவர்களுடைய ஹிசாபுகள் நடைபெறும். அவர்கள் அன்றைக்கு தெரிந்து கொள்ளுவார்கள், அல்லாஹ்வுக்கு பல்வேறு பேர்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு அசீஸ் ரஹீம் இப்பெல்லாம் நமக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு ஹக்குன்னு ஒரு பேர் இருக்கு, முபீன் என்று ஒரு பேர் இருக்கு. குர்ஆன்ல சில இடங்களில் எண்ணிவிடக்கூடிய 2 இடத்துலயோ 3 இடத்துலயோ தவிர இந்த பேர் அல்லாஹ் வேற எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஹக்குல் முபீன், ஹக்கு என்று சொன்னால் அவன் மட்டுமே சத்தியம், அவன் அல்லாத எல்லாமே பாத்தில். இதுதான் ஒரு பெரிய ஏகத்துவ செய்தி அல்லாஹ் இங்கு சொல்லித்தர்றான். ஹக் என்று சொன்னால் உண்மையான நிலைப்பாடும் நிதர்சனம் அவனுக்கு மட்டுமே,
அது அல்லாத எத்தனை படைப்புகள் இருக்கிறதோ எல்லாம் பார்த்தில் உருவாகி அழியக்கூடிய அழிந்து போகிற ஒரு செய்தியை தவிர எதுவுமே உண்மை கிடையாது. அவன் மட்டுமே உண்மை. முபீன் என்று சொன்னால் தெளிவான உண்மை, அது தெளிவு, எல்லாத்திலேயும் தெளிவான ஒன்று. இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், நாளை இந்த முனாஃபிக்குகளும் காஃபிர்களும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படுகிற போது இவன் நினைச்சிட்டு வருவான், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாது, நம்ம இப்படி இட்டு கட்டினதுலாம் அல்லது பேசி சமாளிச்சுக்கலாம் அல்லாட்ட எதையாவது என்று வருவார்கள். இவன் என்ன யோசித்தானோ என்ன செய்தானோ அத்துணை அந்த தவறுகளையும் அல்லாஹ் அங்கே வெளிப்படுத்துகிற போது இந்த முனாஃபிக் சொல்லுவானா, அடாடாடா இவன் எவ்வளவு சத்தியமா இவ்வளவு தெளிவாக இந்த செய்திகளை வச்சிருக்கிறான்னு தெரியாத யாரெல்லாம் இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேமானா, என்னைக்கு அன்னைக்கு அல்லாஹ் சொல்லுவான் அதற்குரிய நேரங்கள் முடிந்து போனது, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரங்கள் முடிந்து போனது, இன்றைக்கு உன்னுடைய இடம் போகிற இடம் வேறு எதுவோ, பாதைகள் மாறிவிட்டாய், அது கேட்க வேண்டிய இடங்களிலே விட்டுவிட்டாய், இன்றைக்கு ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு அவர்களுடைய செய்திகள் மூடப்படும் என்று கித்தாபுகளிலே எழுதுகிறார்கள். அப்ப இந்த ஆயத்துகளின் மூலமாகவும் இதற்கு பின்னே இதுவரையும் அல்லாஹு தாலா ஒழுக்க ரீதியாக இப்படி நடந்து கொண்டு கடமைகளை குறித்து சொன்னார். அடுத்து லெவல்ல அல்லாஹு தாலா அந்த நோய்களையும் அதற்குரிய காரணங்களையும் அதை எப்படி சேனலைஸ் பண்றது அப்படிங்கறத குறித்து தத்ரூபமான அதை படிச்சு பார்த்து நம்ம உள்ள வாங்கணும் அப்படின்னு சொன்னா, நம் குழந்தைகளை அப்படியே பக்குவப்படுத்தினால் அடுத்த ஒரு நாலு அஞ்சு ஜெனரேஷன்ல அடுத்த ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல ஒரு புனிதமிக்க பூமியாக இந்த பூபாகத்தை நாம் ஆக்க முடியும் என்பதில் இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த சத்தியமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அது குறித்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கற்பிக்க வேண்டும், நம்மளை நாமளே பெரியவர்கள் நம்மளை நாமளே எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், எந்த குணங்களை குறித்தும் எப்படி கேரக்டரைஸ் பண்றது அப்படிங்கறது குறித்து அல்லாஹு தஆலா அடுத்த வசனங்களில் பேசினா, அது மொத்த வசனம் மொத்தமா அப்படியே பேசணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு செய்தியாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் இந்த மஷ்வரா முடிச்சுட்டு அப்புறமா நம்முடைய தஃப்ஸீரை முடிச்சுக்கலாம். இது இந்த போன வாரம் உள்ள இந்த அத்திக் ப்ராஜெக்ட்.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.